ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் தேதி வந்து உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சிட்டுக்குருவிகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவை இனத்தை சார்ந்ததாகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இந்த குருவிகளை வந்து வீட்டுக்குருவிகள், அடைக்கலன் குருவிகள், ஊர்க்குருவிகள், சிட்டுக்குருவிகள் என பல பெயரில் அழைக்கிறாங்க. சிட்டுக்குருவிகள் உருவத்தில் சிறியதாகவும் இளம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும். சிறிய அழகு, சிறிய கால்களுடன் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பறவைகள். இவை 8 முதல் 24 சென்டிமீட்டர் நீளம் உள்ளவை. பழுப்பு சாம்பல், மங்களான வெள்ளை என்ற பல நிறங்களில் இந்த பறவை காணப்படுகிறது. கூம்பு வடிவ அழகுகளை பெற்ற இவை 27 முதல் 39 கிராம் எடை கொண்டவையாகும். இந்த சிட்டுக்குருவிகளுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா சுமார் 13 ஆண்டுகள் வரைக்கும் சிட்டுக்குருவிகள் மனிதர்கள் இருக்கும் பகுதியிலேயே வசித்து வருகிறது. மனிதர்களோடு பழகுவதில்லை. இவற்றை செல்ல பறவைகளாக வளர்க்க முடியாது. ஆனால் மனிதர்கள் இருக்கும் இடத்துல தான் இந்த சிட்டுக்குருவிகள் அதிகமாக காணப்படுகிறது. மரத்திலும் வீடுகளின் மறைவான இடங்களிலும் வைக்கோல் போன்ற மெல்லிய பொருட்கள் கொண்டு கூடு கட்டி வசிக்கின்றதா இந்த சிட்டுக்குருவிகள். இவற்றின் கூடுகள் கிண்ண வடிவில் இருக்கும். இவை குளிர்காலத்தில் கூட்டமாக ஒரு புதரில் ஒன்று சேர்ந்து இரவை கழிக்கின்றது. இது போன்ற பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்ட சிட்டுக்குருவிகளை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தூத்துக்குடி உன்னத பாரத் அபியான் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் காமராஜ் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே நாகராஜ் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக சிட்டுக்குருவிகள் தினம். சிட்டுக்குருவிகள் அப்படின்னாலே இதை பிடிக்காதவங்க யாருமே இன்னைக்கு கிடையாது. ஆனாலும் கூட இந்த சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குறைஞ்சிக்கிட்டு வருது. அதை குறித்து நிறைய இயற்கை ஆய்வியல் வல்லுநர்கள் நிறைய கவலைகள் தெரிவித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. இன்றைய தினத்தில் நம்ம ஐயா அவர்களை சந்தித்து பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல்ல இன்றைய தினத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பற்றின ஒரு அறிமுகம் நம்முடைய புதுகை பண்புகளை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
வணக்கம். இந்த உலக சுட்டுக்குருவிகள் தினம் குறித்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுகை பண்பலை சமுதாய வானொலி ஒளிபரப்பு நிலையத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தி பெரு மகிழ்ச்சிகள் இருக்கேன். முனைவர் நாகராஜன், விளைஞ்சல் தொகை பேராசிரியர், காமராஜ் கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றேன். இயற்கை ஆர்வலர் மட்டுமல்லாது பறவைகள் விலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த ஆய்வுகளையும் கடல்சார் உயிரினங்களில் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் சமர்ப்பித்திருக்கின்றேன். இது கடகாலம் விலங்கியல் துறையில் ஆராய்ச்சியும் பல்லுயிரி பழம் பேணுதல், இயற்கை விலங்குகள் கணக்கெடுப்பு பணிகள் மற்றும் இதக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றேன்.
ஐயா, இப்ப சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பார்த்து ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை ஒரு வியப்புல ஆழ்த்தக்கூடிய ஒரு சிட்டுக்குருவி இனம். இந்த சிட்டுக்குருவியினுடைய அளவு, அதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு, குறிப்பா சிட்டுக்குருவியினுடைய எடை அளவு, அதனுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது, அதை பத்தி இருக்கக்கூடிய தகவல்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
கண்டிப்பா. சிட்டுக்குருவியானது ஒரு சிறிய ஒரு பகவை இனத்தை சார்ந்தது. குருவி சத்தங்களை கேட்டு மகிழாத குழந்தைகளும் பெரியவர்களும் வயது வித்தியாசமின்றி அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு உயிரினமாக அற்புதமாக உள்ளது சிட்டுக்குருவி இனமாகும். அதோட அளவு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் பொதுவாக காணப்படக்கூடியது. 10 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு சிறிய பகவை இனம். அதிக அளவு கணக்கீடுகளின்படி 16 சென்டிமீட்டர் முதல் 18 சென்டிமீட்டர் வகையிலான அளவுகள் சராசரியாக காணப்படுகின்றது. சிட்டுக்குருவியினோட அழகு 1 சென்டிமீட்டர் முதல் 1.5 சென்டிமீட்டர் வகை அதன் அழகுகள் அமைந்திருக்கின்றன. அதனுடைய இறக்கைகளை பொறுத்த வகை 6 முதல் 8 சென்டிமீட்டர் அளவுடைய சிறிய இறக்கைகளை கொண்டது. எடையளவை பொறுத்த வகை சிட்டுக்குருவிகள் 100 முதல் 150 கிராம் மட்டுமே எடையுடைய ஒரு மிக சிறிய ஒரு பறவை இனமாகும். இது ஒரு சமூக பறவை. சமூக பறவை என்பது கூட்டமாக சேர்ந்து வாழக்கூடிய பிரியத்தை உடைய ஒரு பறவை இனம். மந்தையாக கூட்டமாக செல்லக்கூடிய ஒரு வாழ்வியலை கொண்ட ஒரு காட்டு பறவை இனம். அதன் உட்பிரிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் 25 இனங்கள் அதில் உள்ளது. உலகம் முழுவதுமே அதில் அந்த 25 இனங்கள் மட்டுமல்லாமல் 12 துணை இனங்களும் இதில் காணப்படுகின்றன. அதோட பழக்க வழக்கங்கள் மற்றும் நிறங்கள் உடல் அமைப்பை பொறுத்து அதில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக நாம் காணக்கூடிய வாலாட்டி குருவிகள், தூக்கணாங்குருவி, இந்த வகை குருவி இனங்களும் இதில் அடங்கும். சாம்பல் நக குருவிகள், கருப்பு நக குருவிகள், இளம் பழுப்பு நக குருவிகள், வெள்ளை புல்வெளியில் இருக்கக்கூடிய குருவிகள், மாலை சிட்டு என்னும் சொல்லக்கூடிய மாலை குருவிகள், நகிச்சிட்டு, கருப்பு சிட்டு, வெண்கொண்டை குருவி, இவ்வாறாக பல்வேறு வகையான குருவி இனங்கள் இதில் உள்ளடக்கமாக உள்ளது. ஹவுஸ் ஸ்பேரோ என ஆங்கிலத்தில் இதை சொன்னாலும் கூட இதோட விலங்கியல் பெயர் பேசக் டொமஸ்டிகஸ் எனும் உயிரியல் பெயரை உடையது. இந்த டொமஸ்டிகஸ் என்னும் வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் மனிதனோடு இணைந்து வீட்டு பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற ஒரு பண்பை உடையதால் அதில் டொமஸ்டிகஸ் என்னும் ஒரு ஆங்கில வழிச்சொல்லை பெற்றுள்ளது. மனித குடியிருப்புகள் வலுவாக தொடர்புள்ள இடங்களில் இது அதிகமாக காணப்படக்கூடியது. நகர்ப்புக மற்றும் கிராமப்புற வாழ்விடத்தை கொண்டுள்ளது. பெரும்பாலும் இந்த சிட்டுக்குருவிகள் பாலைவனத்தையும் அதிகமான ஒரு மக்கள் நெருக்கமில்லாத பகுதிகளை அது விரும்புவது இல்லை. மக்களோடு இணைந்து சமூக பழக்க வழக்கத்துக்கு ஏற்றவாறு புகநகர் பகுதிகளை வாழ்வதையே தான் விரிப்பிடமாக சிட்டுக்குருவிகள் கொண்டுள்ளன.
ஐயா, இப்ப சிட்டுக்குருவிகள்ல ஆண் சிட்டுக்குருவி, பெண் சிட்டுக்குருவி அப்படின்னு இந்த பாலின வகைகள் இருக்குது. இந்த ஆண் பெண் சிட்டுக்குருவிகளுடைய உடற்கூறு அமைப்பு எப்படி இருக்கு? இந்த ஆண் பெண் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய பாலின வேற்றுமை ஒற்றுமைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இது நல்ல மிக ஒரு அருமையான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. இது இந்த கேள்விக்கான பதில் எந்த அளவுக்கு இந்த நாளில் உன்னதமாக இருக்கும் என்றால், இன்றைய இளைய தலைமுறையினர் இதை தெரிந்து கொண்டால் குருவிகளை பாதுகாப்பதில் நமக்கான ஆர்வமும் அதிகப்படுத்தும். எப்படி என்றால், இந்த ஆண் பெண் குருவி இனங்கள் அப்படிங்கிறதுல அருமையான ஒரு வழிகாட்டுதல் இதுல வந்து இருக்குது. ஆண் பெண் குருவிகளிடையே அசாத்தியமான ஒரு தெளிவான ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அதை செக்ஸுவல் டைமார்பிஷன் சொல்லுவாங்க. அது அருமையாக தோற்றம் காணப்படக்கூடிய ஒரு குருவி இனத்தில் இருக்கின்றது. பொதுவாக ஆண் குருவிகள் கொஞ்சம் பெரியதாக இருக்கும், அளவில் பெரியதாக இருக்கும். பெண் குருவிகள் ஆண் குருவிகளை விட அளவில் சிறியதாக உடலமைப்பை உள்ளதாக உள்ளது. ஆண் குருவிகளை பொறுத்த மட்டில் தலைப்பகுதி தகுந்த அடையாளத்தோடு கருப்பு நக திட்டுக்கள், பட்டைகள் மற்றும் சாம்பல் நக கீழ்ப்பகுதி, சிவப்பு நக முதுகு பகுதியை கொண்டதாக உள்ளது. ஆண் குருவிகளின் உச்சந்தலையில் ஒரு வெள்ளை பட்டை அல்லது சாம்பல் பழுப்பு வண்ண ஒரு மேல்வால் பகுதிகள், இப்படியான தோற்றத்தில் ஆண் குருவியானது தன் இணையை கவர்வதற்கான ஒரு அடையாளத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அளவில் ஏற்கனவே சொன்னது போல சற்று பெரியதாகவே பெண் குருவிகளை விட காணப்படும். அழகு பொறுத்த வகை கருப்பு நக அழகுகளை கொண்டுள்ளது. இந்த ஆண் குருவிகள் எழுப்பக்கூடிய சப்தங்கள் பெண் குருவிகளின் சப்தங்களிலிருந்து சற்று வித்தியாசமானதாகவும் ஓங்காகமாக நெடில் தன்மை உடையதாகவும் அடர்த்தியான குரல் வேறுபாடும் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. ஆண் குருவிகள் அளவை காட்டிலும் சிறியதாக இருக்கக்கூடிய பெண் குருவிகள் மஞ்சள் மற்றும் பழுப்பு நகம், சற்று வெளிரிய நகமுடைய பகவைகள் பெண் குருவிகளாக உள்ளன. அழகு பழுப்பு நக சாம்பல் நகம் கொண்டதாக உள்ளது. ஆண் குருவிகளின் சப்தங்களை விட பெண் குருவிகளின் சப்தங்கள் சற்று மெல்லியதாக ரீங்காகமிடுவதாக அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட ஆண் பெண் பாகுபாடுகள் சமநிலை சில உயிரினங்களில் சற்று தெளிவாக தெரிவது கிடையாது. உயர் வகை பாலூட்டிகளில் காட்டு விலங்குகளில் மட்டுமே, உதாரணத்துக்கு ஆண் சிங்கங்கள், ஆண் யானை, பெண் யானை, இந்த மாதிரியான உயர் வகை விலங்குகளில் பாலூட்டிகளில் நாம் வேறுபாடுகளை தெளிவாக காண முடியும். ஆனால் பகவை இனத்தில் சிட்டுக்குருவிகள் இடையே இந்த வலுவான ஒரு ஆண் பெண் பாலின பாகுபாடானது மிக தெளிவாக காணப்படுகின்றது. இதன் மூலமாக நாம் குருவிகளை அடையாளம் கொண்டு கொள்ளுதல், பெண் குருவிகளுக்கான பாதுகாப்புகள் கட்டமைப்பை நாம் வீடுகளில் சில சமயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பகவை இனங்கள் பாதுகாப்பதற்கு அதனுடைய இந்த அடையாளங்கள் மற்றும் காட்சிப்படுத்தக்கூடிய பட்டியலிலிருந்து நாம் சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாப்பதற்கு அதன் அடையாளங்களும் சப்தங்களும் அறிவியல் ரீதியாக தெரிந்து வைத்திருப்பது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பகுதிகளுக்கான பாதுகாப்பு வழிமுறைக்கான ஒன்றாக கருதுகின்றேன்.
ஐயா, பொதுவா சிட்டுக்குருவினுடைய அடையாளப்படுத்தப்படுறதுக்கு தெரிய ஒரே விஷயம் குரல் தான். இப்ப நம்ம மனிதர்களை பொறுத்தளவுல பெரும்பாலும் பறவையினுடைய குரலை நம்ம வளர்ந்து வரும்போதே தெரிஞ்சிருப்போம். உதாரணத்துக்கு காகமாக இருக்கட்டும், கிளியாக இருக்கட்டும், அந்த பறவைகள் எப்படி கத்தும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து நம்ம அறிஞ்சிருப்போம். சிட்டுக்குருவினுடைய குரல், அந்த குரல் ஒளி பிற பறவைகள்லேருந்து எப்படி வேறுபடுது? குறிப்பாக சிட்டுக்குருவினுடைய ஆயுட்காலம் எத்தனை வருடங்கள் அது வாழக்கூடிய ஒரு பறவை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாக, சிட்டுக்குருவிகளோட ஒலிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சப்தங்களை எழுப்புவதாக இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் குவி ஈ என்று அதனோட குரல் அமைப்பை பொறுத்து தான் காலடைவில் குவி ஈ என்பது குருவியாக மருவியதாக சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கின்றன. குருவிகளின் சத்தங்களை பொறுத்த வகை எதனால் அது சத்தம் எழுப்புகின்றது என்பதற்கு பல்வேறு வகையான ஆராய்ச்சியாளர்கள் முடிவுகளை தந்திருக்கின்றனர். காலை கூட்டை விட்டு கிளம்பும் போதும் மாலை கூடுகளுக்கு திரும்பும் போதும் அவை கூடுதலாக சேர்ந்து பாடும் நிகழ்வு என்று ஒன்று நடைபெறுகின்றது. கூட்டமாக அமர்ந்து, நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு சமூக பகவை, மந்தையாக கூட்டமாக செல்லக்கூடிய ஒரு பகவை இனம். அனைவரும் அமர்ந்து ஒரு புதகு செடிகளிலோ மகக்கிளைகளிலோ அமர்ந்து ஒன்றாக அதை வந்து சமூக பாடல் அப்படிம்பாங்க. குருவிகளின் சமூக பாடல் அன்றைய திட்டமிடுதலாக இருக்கலாம், அல்லது உணவு தேவைக்காக எந்த வழித்தடத்தில் நாம் செல்கின்றோம் என்பதை குவிப்பால் உணர்த்துவதற்காக அவர்களுக்குள்ளாக ஒரு சங்கேத பாஷையாக அந்த குரல்கள் எழுப்பப்படுகின்றன என்ற ஒரு தகவலும் உண்டு. அது மட்டுமல்லாமல் இணக்க வளர்ச்சிக்காக ஆண் பெண் குருவிகளிடையே மாலை நேர சங்கீத பாடல்களும் உண்டு. எதிரிகள் வருகை ஊன்னுண்ணிகள் அந்த பிற விலங்குகளை தெரிந்ததுக்காக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக முக்கியமாக தாய் குருவிகள் என சொல்லக்கூடிய முட்டையிட்டு குஞ்சு பொறுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த பெண் குருவிகள் சப்தத்தை எழுப்பி தனது குஞ்சுகளுக்கு இகைகளை கொண்டு வந்து கொடுப்பதற்கு அப்பொழுது ஒரு வகையான சப்தத்தை எழுப்பும். அதே போல தன்னோட மனநிலையை வெளிப்படுத்துவதற்கு எப்படி நாமெல்லாம் ஒரு ஹம்மிங் என்று சொல்லக்கூடிய பாடல்களை முணுமுணுப்போமோ அதே போல அவைகளுக்குள்ளாகவே குருவி இனங்கள் சக குருவிகளோடு பரிபாஷைகளை பகிர்ந்து கொள்வதற்காக பல்வேறு வகையான சப்தங்களை எழுப்புவதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. குழுவாக பயணிப்பது, காலை மாலை வேளைகளில் கூடுகளுக்கு திரும்பும் முன்னர் தாய் குருவி இளம் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது இகையை தான் கொண்டு விட்டதாக ஆண் குருவிகள், தகப்பனார் குருவின் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண் குருவிகள் இகையை எடுத்து கொண்டு வந்து அந்த இகை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று தனது இணையிடமும் தனது குஞ்சுகளிடமும் தெரிவிப்பதற்காக இப்படி பல்வேறு காரணங்களுக்காக அந்த சத்தங்கள் எழுப்பப்படுகின்றன. பொதுவாக குருவியின் சத்தங்கள் ஆண் குருவிகள் சத்தம் கொஞ்சம் வலுவானதாகவே இருக்கும், பெண் குருவிகளின் சத்தம் கொஞ்சம் மெல்லியதாக இருக்கும். ஆயுள் காலம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்றால் பொதுவாக அதோட இது ஒரு வகுந்தத்தக்க செய்தி என்பதை விட ஒரு எப்படி இதை சொல்லலாம் என்றால் பொதுவாக சகாசகி ஆண்டுகள் வாழ்நாள் 13 ஆண்டுகள். ஆனால் பிழைத்தல் விகிதம் என்று ஒன்று உண்டல்லவா? ஆயுள் காலத்தை பொறுத்த வகைக்கும் முட்டையிலிருந்து வந்த குஞ்சுகள் முழு பருவத்தை எட்டி தானும் ஒரு பெற்றோராகி அது தன் சந்ததிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய குருவி இனங்களுக்கு கிடைக்காமல் போவது என்பது ஒரு வகுந்தக்கூடிய ஒரு செய்தி. பிழைத்தல் விகிதம், தப்பி பிழைத்தன கோட்பாடு என்று டார்வின் உயிரியலில் சொல்வார்கள் அல்லவா, அதுபோல பிழைத்தல் விகிதம் 45 முதல் 65% மட்டுமே இருப்பது ஒரு கவலைக்குரிய செய்தியாகும். ஏனென்றால் அனைத்து இளங்குருவிகளுமே பெற்றோர் நிலையை அடைவது இல்லை, அந்த வாய்ப்பு சதவீதம் மிக குறைவாகவே இந்த இனத்தில் காணப்படுகின்றது. 20 முதல் 25% குஞ்சுகள் தான் பெற்றோர் ஆகும் வகை, அதாவது அந்த முதிர்ந்த ஒரு பகவையாக ஆகும் வகை இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் மிகுந்த குறைந்த அளவிலே இருக்கின்றது. 20 முதல் 25% மட்டுமே குஞ்சுகள் பெற்றோர் ஆகும் வகை உள்ளது. இதோட சகாசகியான ஆயுள் காலம் 13 ஆண்டுகள். சாதாரணமாக 4 ஆண்டுகள் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 13 ஆண்டுகள் அதோட வாழ்காலம் இருக்கிறது ஆயுள் காலம். இந்த குருவி இனங்களை பொறுத்தவரை சத்தங்களை எழுப்புவது விஷயமாக நாம் சொன்ன அதே சமயத்தில் அந்த ஆண் குருவியின் அந்த பெற்றோர் பாதுகாப்பு, பெண் குருவிகள் அடைகாத்தல், இந்த சமயங்களில் அது வெளிப்படுத்தக்கூடிய சப்தங்கள் பகிபாஷைகளின் ஒரு அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தொடர்பு அதை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. நடத்தை இயலை பொறுத்த வகைக்கும் அடிக்கடி நீரில் குளித்தல், மண் புழுதியில் அல்லது சாலையோக மண்களில் திரண்டு ஒன்று விளையாடுவது போல இறக்கைகளை அடித்து கொண்டு மணலில் குளிப்பது போன்ற ஒரு பாவனையை செய்வது, இதெல்லாம் அதோடைய வாழ்க்கை வாழ்வியல் நடத்தை முறைகளாக உள்ளது. அந்த சமூக பாடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், கூட்டமாக சேர்ந்து ஒரு பாடல்களை எழுப்புவது போல் ஒன்றுக்கு கொன்று மாறி மாறி சப்தங்களை எழுப்பிக் கொள்ளுதல் அதோட அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்றாக உள்ளது. அதை கூட்டப்பாடல் என நாம் சொல்லலாம். அதே போல மாலை கூடுகளுக்கு திரும்பும் போதும் ஒரு வகையான பாடல்களை இசைத்து கொண்டு கூட்டுக்கு தாம் வந்துவிட்டோம் என்பதை சக உயிரினத்துக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் ஒரு சத்தங்களை எழுப்புகின்றன. ஆண் குருவி பொதுவாக மார்பில் கருப்பு வண்ணம் சற்று குறைவானதாகவும் பெண் குருவி புருவம் வெளியிருந்து சற்று மந்தமாகவும் இருக்கும். சப்தங்களை எழுப்பாத சமயத்தில் இந்த உருவ தோற்றத்தை வச்சு நாம் ஆண் பெண் இனக்குருவிகளை கண்டுகொள்ளலாம், அடையாளமும் தெரிந்து கொள்ளலாம்.
ஐயா, இப்ப இந்த சிட்டுக்குருவிகள் எப்படி தன்னுடைய வாழிடத்தை அமைக்குது, எப்படி இந்த வாழிடத்தை தெரிவு செய்து, அதே போல தற்போது எந்தெந்த நாடுகள்ல என்ன வகையான சிட்டுக்குருவிகள் இப்ப இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இடத்தேர்வு பொறுத்தவரைக்கும் சிட்டுக்குருவிகள் பொதுவாக பாலைவன பகுதிகளை விரும்புவது கிடையாது. அடர்ந்த காடுகள் மற்றும் சமவெளி பகுதிகளில் குருவியினங்கள் காணப்பட்டாலும் கூட உலகம் முழுவதுமே சிட்டுக்குருவிகளின் பூர்வீகமாக நாம் ஐரோப்பிய நாடுகளையும் மத்திய தரைக்கடல் மண்டல நாடுகளையும் தெற்காசிய நாடுகளையும் நாம் சொல்ல முடியும். ஆனால் காலப்போக்கில் மனித நடவடிக்கைகளாலும் இன்னப்பக்க காரணங்களாகவும் வலசை போகுதல் என்னும் மைக்ரேஷன் என்னும் செயல் வடிவம் கப்பல்கள் மூலமாக செயற்கையாக கடத்தப்பட்ட அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம்பெயர்ந்த குருவியினங்கள் உலகம் முழுவதுமே பகவி காணப்படுகின்றன. சமூக பகவையான இந்த சிட்டுக்குருவி இனங்கள் பொதுவாக மனிதர்களோடு இணைந்து வாழ்வதையே விரும்புகின்றன. புறநகர் பகுதிகள், கட்டடங்கள் மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகள், கடலோக பகுதிகளில் இருக்கக்கூடிய புதர் செடிகள், இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் இடத்தை அது தேர்வு செய்கின்றது. பொதுவாக கூடுகளை கட்டுவதை பொறுத்த வரைக்கும் பெண் குருவிகள் தான் கூடுகள் கட்டுகின்றன. கூடுகள் கட்டுவதற்கு வைக்கோல், சிறு சிறு குச்சிகள், பஞ்சுகள் போன்ற சில பொருட்களை வைத்து பல்வகையான கூடுகளை கட்டுகின்றன. இதனோடு தான் தூக்கணாங்குருவியும் இந்த வகையை சார்ந்த ஒரு இனத்தில் தான் வருகின்றது. அதே போல நாடுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சிட்டுக்குருவி இனங்கள் காணப்பட்டாலும் கூட தேன் சிட்டு, மலைச்சிட்டு, நீலச்சிட்டு இப்படி வகையான குருவி இனங்களும் காணப்படுகின்றன. இடம்பெயர்தல் வலசை போகுதல் குறித்த இந்த தகவல்கள் நமக்கு வந்து சிட்டுக்குருவி இனங்களில் உள்ள பல்வேறு வகையான தகவல்களை தருகின்றது. கூடு கட்டுதல் நிகழ்வு என்பது இடத்தேர்வுக்கு அடுத்ததாக அமையக்கூடியது. இடத்தை தேர்வு செய்யும் பொழுது சிறிய துவாரங்கள் அல்லது பெரிய துவாரங்கள் இல்லை மகப்பொந்துகளையே இவைகள் மிகவும் நாடுகின்றன. ஏனென்றால் பாக்டீரியா போன்ற தொற்றுகள் மற்றும் எறும்புகள் இந்த மாதிரியான ஒரு சிறிய உயிரினம் கூட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் அது எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் சிறிய அளவிலான சிறிய துவாரங்களையே குருவிகள் இடத்தை தேர்வு செய்கின்றன. மேலும் வெப்பமான வெளிச்சமான பகுதிகளை தேர்வு செய்கின்றது. தனது இறையை தேடுவதற்காகவும் சரி மற்றும் புகத்தொல்லைகள் ஊன்னுண்ணிகள் அல்லது அந்த கொல்லிகள் என்று சொல்வார்கள் அந்த பிற அணி விலங்குகளோட தாக்குதல் இல்லாத வண்ணம் ஒரு பாதுகாப்பான பகுதி என உணர்ந்து கொண்டோம் என்றில் அந்த இடத்தை தேர்வு செய்கின்றன. 8 முதல் 12 அங்குல அளவுள்ள கூடுகளை கட்டுகின்றன. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 20-30 சென்டிமீட்டர் அளவிலான கூடுகளை கட்டுகின்றன. 4 முதல் 5 முட்டைகளை ஒரு பருவத்தில் அந்த கூடுகளில் அது வைக்கின்றது. முட்டையானது பச்சை கலந்த வெள்ளையில் பச்சை புள்ளிகள் உள்ள முட்டைகளை இடுகின்றன. பெண் குருவிகள் அடைகாக்கும். ஆண் குருவி கூட அருகே நின்று அதை கண்காணித்துக் கொண்டு பெண் குருவிக்கு ஒரு சாதகமாக ஒரு சூழலில் அது வாயிலில் நிற்பது போல் ஒரு காவலனை போல நின்று அந்த கூட்டுக்கு வெளியே சற்று தொலைவில் இருந்து கண்காணிப்பு வேலையை செய்து கொண்டிருக்கும். 9 முதல் 17 நாளில் முட்டையானது குஞ்சு பொறிக்கும். சில சமயங்களில் 11 முதல் 23 நாட்கள் வரை அந்த கூட்டிலேயே இளம் குஞ்சுகள் இருக்கின்றன. இவ்வாறாக கூட்டை தேர்வு செய்யும் பொழுது அந்த சிறிய பஞ்சுகளையும் வைக்கோல் துண்டுகள், சிறு சிறு குச்சிகள், சிறு கல்களை எடுத்துக்கொண்டு பெரும்பாலும் கிண்ண வடிவத்தில் ஒரு கப்பை போல கூடு கட்டுவதையே சிட்டுக்குருவிகள் விரும்புகின்றன. முழுக்க முழுக்க முழு பாதுகாப்பாக அதோட உட்பகுதி குருவிகளுக்கான ஒரு மெத்தை போன்ற வடிவமைப்பை இளம் குஞ்சுகளுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதே போல பல்வேறு வகையான உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி இனங்களை பற்றி பார்த்தோம் என்றால் பொதுவாக மலைச்சிட்டுகள் என்பவை உயர்ந்த மலைப்பகுதிகளில் காணப்படுகின்றன. அது அந்த மாதிரியான சிட்டுக்குருவிகள் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக பனிகாலங்களில் தாழ்வாக பகந்து மலையிலிருந்து கீழ் நோக்கி இறங்கி வந்திருக்கக்கூடிய மலைச்சிட்டுகளும் உண்டு. அதே போல தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய குருவிகள் அதன் நீலச்சிட்டு என்று நாம் வந்து சொல்ல முடியும். அதே போல வாலாட்டி குருவிகள் என சொல்லக்கூடிய சில குருவிகள் இருக்கிறது. இது வால் பகுதியை இயக்கங்களை கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடும். இது வாலாட்டி குருவிகளும் மாலைநேக குருவிகளும் கூட இதில் அடங்கின்றன. மலை சமவெளி சிட்டுக்குருவி என்று கொண்டு உண்டு. இது ஆப்கானிஸ்தான், பூட்டான், கஜகஸ்தான், திபெத், தஜகிஸ்தான், சிக்கிம், இமாலயம் போன்ற பகுதிகளில் இந்த மேடான பகுதிகளில் புல் தகைகளில் இந்த மலைச்சிட்டுகள் எனக்கூடிய இந்த வகையான ஒரு பகவை சிட்டுக்குருவி இனமும் காணப்படுகின்றது. அதே போல தெற்காசிய நாடுகள், சுமத்ரா தீவுகள், ஸ்ரீலங்கா கடற்கரை பகுதிகள், சமவெளி காடுகள் இந்த மாதிரியான தெற்காசிய நாடுகளிலும் சில குருவி இனங்கள் காணப்படுகின்றன. அளவில் சற்று பெரியதாக பெரிய கருப்பு குருவி, குருவி பகுந்து குருவி என்று இதை சொல்வார்கள். இதுவும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலானது காணப்படுகின்றது. பொதுவாக இந்த அகிகி வகம் இந்த சிறிய பகவை இனங்கள் நமது தொல்லுலக சிட்டுக்கள் வகையில் வீட்டுக்குருவிகள், அடைக்கலாம் குருவிகள், ஊகுகுவிகள் என்று பல வகையான குகுவினங்களை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. கிழக்கு ஆசிய நாடுகள், தெற்கு சீன பகுதிகள் மற்றும் மேற்கு ஐரோப்பா நாடுகள், தென் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை யோகங்களில் இருக்கக்கூடிய ஈகப்பதமான காடுகளில் உள்ள குகுவிகள் என அதன் அளவு மற்றும் உகுவத் தோற்றத்தில் பல்வேறு வகையான இனங்களை உள்ளடக்கியதாகவே இந்த சிட்டுக்குருவி இனங்கள் காணப்படுகின்றன.
இப்ப சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க ஐயா, சிட்டுக்குருவியினுடைய பிரதான உணவு எது? இந்த கூடு அமைப்புகளை பத்தி கூட சொன்னீங்க, எப்படி தன்னுடைய வாழிடத்தை தேர்வு செய்யறது அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. இந்த வாழிடத்துல சிட்டுக்குருவி என்ன மாதிரியான உணவு வந்து உட்கொள்ளுது, அது உணவை தேடி எப்படியெல்லாம் போகுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பொதுவாக சிட்டுக்குருவி இனங்கள் உணவு பழக்க வழக்கம் என்பது அது அனைத்து உண்ணி வகையை சார்ந்ததாகவும், சந்தர்ப்பவாத உண்ணும் உணவு பழக்கம். சந்தர்ப்பவாத உணவு உண்ணும் பழக்கம் என்றால் என்ன அப்படி என்றால், அந்த நேரத்துக்கு எது கிடைக்குமோ அதை எடுத்துக்கொள்கின்றது. பொதுவாக சிட்டுக்குருவிகள் தானியங்களையும் உலகு பழங்களையும் பூச்சி இனங்களையுமே விரும்பி அதிகமாக சாப்பிடுகின்றது. வயல்வெளிகள் இருக்கக்கூடிய களை விதைகள் மற்றும் கொசுக்கள், முட்டைகள், பூச்சி இனங்கள், இந்த மாதிரியான பொருட்களை தான் அதிகம் உண்ணுகின்றது. விவசாயிகளுக்கும் அது நன்மை தரக்கூடியதாகவே விளைச்சல் நிலையில் இருக்கின்றது. சில நேரங்களில் ஈகப்பதமான விதைகளை உண்டு தனது ஈகப்பதத்தை தேவையை அது பூர்த்தி செய்து கொள்கின்றது. உலக தானியங்கள், நெல்மணிகள், முக்கியமாக கோதுமை இனங்கள் சில குகுவிகள் மேலை நாடுகளிலும் சரி, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய தீபகற்ப பகுதிகளில் இருக்கக்கூடிய குகுவிகளுக்கும் கோதுமையானது விருப்ப உணவாகவே உள்ளது. செறி பழங்களையும் திராட்சைகள் போன்ற உலகதாவக பொருட்கள் மற்றும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு வகை உணவு என்றால் இளம் குகுத்துக்கள் மொட்டுக்களில் தாவரங்களில் இருக்கக்கூடிய பூ மொட்டுக்களையும் சில குகுவினங்கள் விரும்பி சாப்பிடுகின்றன. தேன் சிட்டு என்று ஒரு சிறிய குகுவினம் உண்டு, இதனோட துணை பிரிவு. இந்த தேன் சிட்டுகள் நீண்ட ஒரு அழகை உடையதாக உள்ளது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இணையோடு இருக்கக்கூடிய இந்த குகுவிகள் பூக்களில் மகரந்தங்களில் தேனை ஊகிஞ்சி எடுத்து தேனையும் சாப்பிடக்கூடிய காட்டுக்குருவி இனங்களும் உள்ளன. கருப்பு சிட்டுக்குருவி பண்ணக்கூடிய மலைவாழ் இனக்குருவிகளும் மாலை நேர குருவிகளும் வண்டுகளையும் சில சில சிலந்திகளையும் உண்டு வாழ்கின்றன. இதுக்கு சிலந்தி பிடிப்பான் குருவி என்றே ஒரு பெயர் ஒண்ணு உண்டு. அதிகமாக இந்த மாதிரியான உணவு பழக்கத்தை கொண்டுள்ளது. பொதுமக்களும் வாழ்விடத்தை இருக்கக்கூடிய புகநகர் பகுதிகளில் பொதுமக்கள் வைக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் அதையும் கூட இவை உண்டு வாழ்கின்றன. பொதுவாக சில சாலையோக குருவிகள் குப்பை மேடுகளில் கிளறி எடுத்து சில பூச்சிகளை சாப்பிடுவது போல ஒரு நடைமுறை வாழ்விலையும், நகர்ப்புகங்களில் இன்றைய நகரமயமாக்குதலில் டவுன் சிட்டி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போது வந்துவிட்டது அல்லவா, அதற்கேற்றது போல் அதோட உணவு பழக்கமும் மாறி இருக்கின்றது. அதைத்தான் நாம் சந்தர்ப்பவாத உணவு பழக்கம் உடைய ஒரு குருவினம் என்று நாம் கூறினோம்.
ஐயா, சிட்டுக்குருவிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நிறைய வகை இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுல ஒரு சில பிரிவுகளை மட்டும் எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப தொல்லுலக சிட்டுக்குருவிகள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு, இந்த பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த தொல்லுலக சிட்டுக்குருவிகள் அப்படின்னா என்ன, இதனுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா, தொல்லுலக சிட்டுக்கள் குருவிகள் குடும்பம் ஒரு கூட்டமாக ஒரு அதை கலெக்டிவ்லி சொல்லுவாங்கல்ல, ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு பதம் தான் தொல்லுலக சிட்டுக்கள். இதை குருவிகளின் குடும்பம் என நாம் அழைக்கலாம். சிட்டுக்குருவியிலேயே 22 துணையினங்களும் கிட்டத்தட்ட ஒரு 36 வகையான இனங்களும் உலகம் முழுவதும் இருந்தாலும் இந்த தொல்லுலக சிட்டுக்களில் உண்மையான சிட்டுக்கள் என இதை நாம் சொல்ல முடியும். இந்த குகுவிகளின் குடும்பத்தில் இந்தியாவை பொறுத்த வகைக்கும் 4 விதமான முக்கியமான தொல்லுலக சிட்டுகள் உள்ளன. அவை வீட்டு குகுவிகள், அடைக்கலாங்குகுவிகள், ஊர்க்குகுவிகள், சிட்டுக்குகுவிகள். இவற்றில் தோற்றத்தில் சிறு சிறு வித்தியாசங்களும் இதன் சப்தங்களும் வாழ்வியல் நடைமுறைகளும் வித்தியாசப்படுகின்றன. இவைதான் தொல்லுலக சிட்டுகள் என அழைக்கப்படுகின்றது. மேலும் இந்த தொல்லுலக சிட்டுகளில் நாம் சங்க இலக்கியத்திலிருந்தே நாம் இந்த வகையினங்களை நாம் காண முடியும். உதாரணமாக ஆண்டாள் நாட்சியாக எழுதிய திருப்பாவை என்னும் பாசகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதன் ஒரு பாடலில் ஆணைச்சாத்தான் என்று ஒரு வார்த்தை வரும். ஆணைச்சாத்தான் குகுவி என்பது உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய சிட்டுக்குகுவியின் உருவத்தை போலவே அதைவிட சிறியதாக இருக்கக்கூடிய தேஞ்சிட்டு அளவில் இருக்கக்கூடிய ஒரு குகுவியைத்தான் ஆணைச்சாத்தான் குகுவி என்று சங்க இலக்கியங்கள் பாடுகின்றன. அதே போல் பாகதியாகும் காக்கை குகுவி எங்கள் ஜாதி என அபகம் குகுவிகளை பற்றி பாடியிருப்பார். அதே போல் இந்த தொல்லுலக சிட்டுகளில் நகிச்சிட்டு என்று ஒண்ணு உண்டு. அதே போல மாலை சிட்டு, கருப்பு சிட்டு, வெண்கொண்டை குகுவி, வாலாட்டி குகுவி, தூக்கணாங்குகுவி, புல்வெளி குகுவி, சாம்பல் குகுவி, கருப்பு குகுவி, இளம்பழுப்பு குகுவி, வெள்ளைக்கொண்டை நாகை குகுவி, ஊர்குகுவி, நகிக்குருவி, நகிச்சிட்டு, தேன் சிட்டு இப்படியான பல வகையான ரூபப்பொறிகளை கொண்டதாக இந்த தொல்லுலக சிட்டு குடும்பம் அமைந்துள்ளது.
ஐயா, அதே போல இந்த மலைச்சிட்டு அப்படின்னு ஒரு குருவினம் இருக்கு. மலைச்சிட்டு அப்படின்னா என்ன? அதனுடைய பெயரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மலை பிரதேசங்களில் மட்டுமே இந்த சிட்டுக்குருவிகள் வாழும் தன்மையுடையதாங்க ஐயா.
அதாவது மலைச்சிட்டுக்கள் என்பது மலைப்பகுதிகளில் காணப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கக்கூடிய, அதுக்கு அந்த அர்த்தம் சரியானதுதான். ஆனால் இதை இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், மலை உயர்ந்த மலைகளில் குருவிகள் வாழ்வதை விரும்புவது கிடையாது. ஏனென்றால் அதோட ஊன் உண்ணியாக வல்லூறுகளும் ஆந்தைகளும் அதற்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பதால் உயர்ந்த மலைப்பாங்கான பகுதிகளை சிட்டுக்குருவிகள் விரும்புவது இல்லை. ஆனால் மலை சார்ந்த பகுதிகளில் மலையில் தாழ்வான மேலிருந்து கீழாக மலைக்கும் சமவெளிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய மலைப்பகுதி என்று அதை நாம் சொல்வார்கள். இந்த மாதிரியான ஒரு பகுதிகளில் தான் மலை சமவெளி சிட்டுக்குருவி என்று சொன்னால் சரியாக பொருத்தமானதாக இருக்கும். பொதுவாக நாம் மலை சிட்டுகள் என்று சொல்வது மலை சமவெளி சிட்டுக்குருவியை தான் நாம் அவ்வாறு சொல்கின்றோம். இந்த குருவினங்கள் எங்கே இருக்கின்றது என்றால், ஆப்கானிஸ்தான், பூட்டான், கஜகஸ்தான், திபெத், அன்னபூர்ணா மலைத்தொடர்கள், தஜகிஸ்தான், சிக்கிம், இந்தியாவை பொறுத்த வகை வடக்கு இமயமலை பகுதிகளில் மேடான பகுதிகளில் இவை காணப்படுகின்றன. அதே போல இந்த புல்வெளி, சவானா புல்வெளி காடுகள் சொல்வது போல மித வெப்பமண்டல பகுதிகளில் இந்த மலைச்சிட்டுகள் காணப்படும். மலையிலிருந்து மேலிருந்து கீழாக வலசை போகுதல் இறங்கி அதிக பனிகாலத்திலோ வெளிச்சம் குறைவாக உள்ள காலத்தில் தனது இடப்பெயர்ச்சி மூலமாக மலைச்சிட்டுகள் சமவெளி பகுதிக்கு வருகின்றன. மலை அடிவாகத்திலும் அதை தொடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் இவை வாழ்விடமாக கொண்டுள்ளது. இது தேன் மற்றும் பூ மொட்டுக்கள், இளம் இலை குகுத்துகள் மற்றும் பூச்சி இனங்கள், வண்டுகள் இதை விரும்பி உண்ணுகின்றன. அளவில் சற்று பெரியதாக இருக்கும். சாதாரண நாம் சொல்லக்கூடிய சிட்டுக்குருவியை போல் அல்லாது, அதை விட சற்று உருவத்தில் பெரியதாகவும் அடர்மையான கருமையான வண்ணங்களை உடையதாகவும், பெண் குருவி சற்று சாம்பல் நிறத்தில் வெளி மஞ்சள் நிறத்தில் சிறிய அலகுகளை கொண்டதாக உள்ளது. புல் தகையில் தவி தவி தாவி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றுள்ளது. பொதுவாக குருவி இனங்கள் பகத்தலை பொறுத்த வகை நேராக பகக்கக்கூடிய தன்மை உடையது. சில பகவை இனங்கள் வளைந்து நெளிந்து ஒரு யூ வடிவத்தில், எல் வடிவத்தில் எல்லாம் பகந்து செல்லும். ஆனால் சிட்டுக்குருவி இனங்கள் நேராகவே பகக்கக்கூடிய தன்மை உடையது. அதோடு மட்டுமல்லாமல் இறக்கைகளை அடித்து கொண்டு, ஏற்கனவே சமூக பாடல் பகுதி நான் சொன்னேன் அல்லவா, அந்த அதே போல ஒரு மண் குளியல் என்று சொல்வார்கள். மேடான மலர் புல்வெளி பகுதிகளில் மண் குவியலில் தன்னை அமிழ்த்து கொண்டு, இறக்கைகளை அடித்து கொண்டு மண் குளியல் என்று ஒரு தன்மையை வெளிப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது. இந்த மலைச்சிட்டுகள் மலையடிவாகத்தில் அதிகமாக இந்தியாவில் காணப்படுகின்றன.
ஐயா, அதே போல இந்த காடுகளில் வாழக்கூடிய நரிச்சிட்டு அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அதனுடைய வாழ்க்கை முறை என்ன? காடுகளை ஒரு வாழ்விடமாக கொண்டு வாழக்கூடிய சிட்டுக்குருவிகள் என்னென்ன, அதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
காடுகளில் இருக்கக்கூடிய நகிச்சிட்டுகள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நகிச்சிட்டுகள் என்று சொல்வது அதன் பெயர் வந்தது அதனுடைய வண்ணங்கள் மற்றும் அதோட பழக்க வழக்கங்களை பொறுத்துதான் அந்த பெயருக்காக நாம் அமைந்திருக்கின்றது. அதன் வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் கூடு கட்டி வாழக்கூடிய அந்த இளங்குஞ்சுகளை பராமரிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இது நல்ல பயிற்சி பெற்ற குருவினங்களாகவே உள்ளன. இந்த நகிச்சிட்டுகள் மேலும் ஒரு 5 வகையாக உபபிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. அதனுடைய வாழ்க்கை முறை, இருப்பிடம் மற்றும் பூர்வீகம், இதன் அடிப்படையில் அதன் வாழ்வியலை கொண்டு சிவப்பு நகைக்குருவி, சூட்டி நகைக்குருவி, தடித்த நகைக்குருவி, தடித்த அடித்த நகைக்குருவி, ஸ்லேட்டு நகைக்குருவி என ஆங்கிலத்தில் ஒரு பதம் உண்டு. இவ்வாறாக சாம்பல் பழுப்பு நக சாக்லேட் நிகத்திலெல்லாம் இந்த இறக்கைகள் அமைவை பொறுத்து இந்த நகைக்குருவிகள் இருக்கின்றன. சற்று உயகமாக தாழ்வாக பகக்கக்கூடியது. தத்தி தாவி செல்வது போல தாவி செல்லுதல் சொல்வார்களவா, ரெண்டு கால்களை தத்தி தத்தி குதித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இந்த நகைக்குருவிகள் உள்ளன. சற்று உயர்ந்த இடங்களில் கட்டடங்களில் மற்றும் காடுகளை பொறுத்த வகைக்கும் புகநகர் பகுதி என்று நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு காலத்தில் காடுகளாக இருந்து நகரமயமாக்குதல், வணிக வளாகங்கள் ஏதோ ஒரு கட்டடங்களாக மாற்றப்பட்ட சமீபத்தில் ஒரு இயற்கை ஒரு அடுத்த கட்ட நகர் நோக்கி ஒரு நகரமயமான இடங்களில் இந்த குருவி இனங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. காடுகளில் இருக்கக்கூடிய குருவிகளை பொறுத்த வகை தன்னுடைய எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இது சில உபாயங்களை கையாளும். அதிகபட்சமாக அது வல்லூறுகளையும் ஆந்தைகளையும் விரும்புவதில்லை. அதனால் கூடுகளை ஒளிவு மறைவாக மறைவான இடங்களில் மகப்பொந்துகளில் கட்டுகின்றன. ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பதிவு என்னவென்றால், சுரங்கப்பாதைக்காக ஒரு 1200 அடி பள்ளத்தில் தோண்டப்பட்ட சுரங்கப்பாதையில் கூட இந்த மலைக்குருவிகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதன் கூடு இருப்பதாகவும் புகைப்படம் ஒன்று நமக்கு சான்றாக கிடைத்துகிறது. அதே போல உயர்ந்த கோபுரங்களிலும் புகா போன்ற விலங்குகள் அதற்கு இடைஞ்சல் செய்வதால் அந்த மாதிரி இடங்களை தவிர்த்து காடுகளில் உயர்ந்த கிளைகளில் மகைவான குகை சார்ந்து ஒரு கட்டடமான ஒரு பகுதியாக காடுகளில் பார்த்தீர்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய பாகை தூண்களும் துவாகங்களும் கொந்துகளும் உண்டு. அதில் தன்னோட கூட்டை பாதுகாப்பாக அமைத்துக் கொள்கின்றது. அந்த இடத்தேர்வு என்பது காட்டுக்குருவிகளில் காட்டுச்சிட்டு குருவிகளில் நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த குருவிகளாக அமைந்துள்ளது.
ஐயா, அதே போல இந்த கருப்பு சிட்டுக்குருவி அப்படின்னு ஒரு வகையினம் இருக்குது. கருப்பு சிட்டுக்குருவி அப்படின்னா என்ன? அதனுடைய நிறத்திற்காக இந்த பெயர் அழைக்கப்படுகிறதா? அதனுடைய பண்புகள்லாம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கருப்பு சிட்டுக்குருவி இனமும் மலைக்குருவி இனத்தோடு சேர்ந்த ஒரு வகைதான். கருப்பு நிறம் அடர்த்தியாக இருப்பதனால் கூட இதை இந்த பெயர் காரணம் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் அளவில் பெரியதாக இருப்பதால் இதை பெரிய குருவி என்று சொல்வார்கள். பெரிய சிட்டுக்குருவி என்றும் கருப்பு சிட்டுக்குருவி என்றும் கருஞ்சிட்டு என்றும் இது அழைக்கப்படுகின்றது. இதுவும் காடுகளில் காணப்படும். பாலைவனம் அல்லாத பகுதிகள், மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட புகநகர் பகுதிகளில் இதை காணலாம். குருவியினத்திலேயே இனிய குகளுடைய ஒரு குருவியினம் என்றால் இந்த கருப்பு சிட்டு தான். கருப்பு தொண்டை குருவி என இதை சொல்வார்கள். இளம் குஞ்சு சாம்பல் நிறம் உடையது. அதன் கண்களும் சாம்பல் நிறத்தில் இருக்கும். தென்னாப்பிரிக்க நாடுகள் மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் இதை காணலாம். அளவில் சற்று பெரியதாகவே இருக்கும். கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் காணப்படும். சிகப்பு சப்தங்களை எழுப்பும். இறை கொண்டு வருதல், இனச்சேர்க்கை, சில நேரங்களில் பகவைகளுக்கான அழுகை வெளிப்பாடு என்பார்கள். அழுகை என்பது என்றால் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. சக ஒரு அந்த கூடுகளில் முட்டை தவறுதலாக விழுந்திருக்கலாம், இளம் குஞ்சுகள் இருந்திருக்கலாம், இல்லை இணை பிரிந்திருக்கலாம். காலையில் சென்ற குருவி மாலையில் திரும்பாவிட்டால் கூட தனது அது அழுகை சத்தம் மூலம் வெளிப்படுத்தும் என்பது இந்த பகவையின் ஆராய்ச்சியாளர்கள் இதை அற்புதமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கருப்பு சிட்டுக்குருவி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இனமாகும். சிட்டுக்குருவி இனங்களிலேயே அதிகமான உணர்ச்சிகளை பிரவாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய சப்தங்களை கொண்டுள்ளது இந்த கருப்பு சிட்டுக்குருவி. இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில், தென்மேற்கு சீன நாடுகளிலும் இது காணப்படுகின்றது. இது மக்கள் அடர்த்தியான இடங்களில் வாழ்வதையே இந்த குருவி இனங்கள் மிகவும் விரும்புகின்றன. இனச்சேர்க்கையின் போது இந்த கருப்பு சிட்டுக்குருவிகள் ஒரு வலுவான ஒரு சத்தத்தை எழுப்புகின்றன. அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கும் வகையில் பெண் குருவிகளும் மாலை நேரங்களில் ஒரு மெல்லிய சத்தத்தை எழுப்புகின்றது. அதே போல இகை கொண்டு வரக்கூடிய ஆண் பகவைகளை வரவேற்பதற்காக, தான் இகை கொண்டு வந்து உள்ளோம் என்பதை தெரியப்படுத்துவதற்காகவும், அந்த இகையை தன்னோட குஞ்சுகளுக்கு ஊட்டுவதற்காகவும் ஒரு சங்கேத பாஷைகளை தொடர் சப்தத்தின் மூலமாக, சங்கேத பாடல்கள் மூலமாக இந்த கருப்பு சிட்டுக்குருவி இனங்கள் வெளிப்படுத்துகின்றன என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவலாகும்.
ஐயா, அதே போல இந்த பச்சை சிட்டுக்குருவி அப்படின்னா என்ன? அதனுடைய பண்புகளை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஐயா.
பச்சை சிட்டுக்குருவி இனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இது காணப்படுகின்றது. ஆங்கிலத்தில் கோல்டன் ஸ்பாண்டட் லீஃப் பேர்டு அப்படின்றது நாம் சொல்லுவோம். பச்சை குருவி சுச்சினம் கரு முகத்தை உடையது. மஞ்சள் நிற ஓகங்களையும் அடர் பழுப்பு விழிகளும் கொண்டது. இது குகல் வளம் கொண்டை குருவி போல உள்ளது. வாழிடங்களை பொறுத்த வகையை காடுகள் மற்றும் புதர்களில் காணப்படுகின்றது. அழகிய ஒரு பச்சை கலந்த ஒரு மயில் கழுத்து கலர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல நீலங்கலந்த பச்சையில் நல்ல ஒரு பொலிவான ஒரு அடர்த்தியான ஒரு பச்சை கலகை உடையதால் இது பச்சை சிட்டு இனம் என அழைக்கப்படுகின்றது. இனப்பகுக்க காலத்தில் 2 முதல் 3 இலைகளை இது கூட்டில் வைக்கின்றது.
ஐயா, அதே போல இந்த ஆசிய நீலச்சட்டு அப்படின்னு ஒரு வகை இருக்குது. ஆசிய நீலச்சட்டு அப்படின்னா என்ன? அதனுடைய உடலமைப்பு, அதை பத்தின தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஐயா.
ஆசிய நீலச்சட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இனம் 24 முதல் 77 சென்டிமீட்டர் உடையதாக உள்ளது. சற்று சிட்டுக்குருவி இனத்தில் சிறிய அளவில் ஒரு தெளிவான ஒரு மாற்றத்தை உள்ளது. பழங்கள், தேன், பூச்சிகள் மற்றும் உண்ணும் தன்மை உடையது. மென்மையான குகலை ஒளி எழுப்பக்கூடியது. வெப்பமண்டல பகுதிகளான தெற்காசிய நாடுகள், இந்தோ சீனா மற்றும் மகத்தில் கிண்ணத்தை போல கூடு கட்டக்கூடிய இந்த ஒரு பகவை ஒரு புனித பகவையாக சில நாடுகளில் கருதப்படுகின்றது. அதாவது இந்த பகவையை கண்டுவிட்டால் அது ஒரு சுபசகனம் என்று ஒரு பழக்கம் கடைபிடிப்பார்கள் அல்லவா மக்கள். அதுபோல இந்த பகவையை காண்பதும் இதன் சப்தத்தை கேட்பதும் இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக, ஒரு புனித பகவையாக இந்த நாடுகளில் இது பார்க்கப்படுகின்றது. ஆசியா இதோட பூர்வீகமாக இருக்கிறதுனாலையும் நீலக்கழுத்து கொண்டதாலும் இது ஆசிய நீலச்சிட்டு என பெயர் பெற்றுள்ளது. ஒளி எழுப்புதலை பொறுத்தவரை மற்ற குருவிகளை காட்டிலும் சிட்டுக்குருவி இனங்களில் மிகவும் மென்மையான ஒளியை எழுப்பக்கூடிய ஒரு ஆண்பன் இனங்களை உள்ளடக்கிய ஒரு பகவையினம் தான் ஆசிய நீலச்சிட்டு ஆகும்.
ஐயா, அதே போல தேன் சிட்டுக்குருவி அப்படின்னு ஒரு வகையிறவு இருக்கு. தேன் சிட்டுக்குருவி அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
தேன் சிட்டு பொறுத்த வரைக்கும் இதை ஓசனி சிட்டு என்று அழைக்கலாம். ஆங்கிலத்தில் ஹம்மிங் பேர்ட் என்று கூட நாம் ஒரு இனம் சொல்லுவோம் அல்லவா. அது போல இது தமிழில் சிலந்தி பிடிப்பான் சிட்டுக்குருவி என்று இதற்கு ஒரு பெயர் உண்டு. ஆண் நல்ல மின்னும் நீல நிறத்தில் அட நீளம் கலந்த ஒரு பச்சை நிறத்திலும், பெண் குருவிகள் பச்சை கலந்த பழுப்பு நிறத்திலும் காணப்படும். குழாய் வடிவத்தில் ஒரு அழகு நீண்டதாகவே உள்ளது. எப்பொழுதும் ஒரு ஆண் குருவி பெண் குருவியுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஒகுதாக மனம் என சொல்லக்கூடிய இணை புரியாத குருவிகளாக இவை இருக்கின்றன. தமிழ்நாட்டில் ரெண்டு வகையான இந்த வகையான தேன்சிட்டு காணப்படுகின்றது. ஒன்று ஊதா தேன்சிட்டு, மற்றொன்று ஊதாப்பீட்டு தேன்சிட்டு எனக்கூடிய இரண்டு வகை காணப்படுகின்றது. புதகு வெளிகளிலும் அடல் ஒரு காடு பகுதிகளிலும் காணப்படுகின்றன. பெண் குருவினங்கள் இதில் கூடுகளை கட்டுகின்றன, முட்டையும் விட்டு அடையாக்கவும் செய்கின்றன. ஆண் குருவிகள் அதற்கு ஒரு பக்க பலமாக நின்று காவலுக்கு இருப்பது போல் அந்த ஆண் குருவிகளும் அதில் பங்கேற்கின்றன. சிலந்திகளையும் மற்றும் சில நேரங்களில் மகனங்களையும் உண்டு வாழும். இயற்கையாக நடக்கக்கூடிய மகந்த சேர்க்கைக்கு இத்தகைய குருவிகள் பெரிதும் துணை போகின்றன. ஒரு தாவகத்திலிருந்து அடுத்த தாவகத்துக்கு இது பகந்து செல்லும் பொழுது இதோட கால் பகுதிகளில் இறக்கைகளில் மகந்த தூள்கள் பட்டு இயற்கையான மகந்த சேர்க்கைக்கு இந்த வகையான தேன்சிட்டுகள் விவசாயிகளுக்கு ஒரு தோழனாகவே அமைந்துள்ளது.
ஐயா, இன்றைய காலகட்டத்துல இந்த சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கும் அதனுடைய வாழ்விட இடவசதி குறையிறதுக்கும் பொதுவா என்னென்ன காரணங்கள் இருக்குது, அதுக்கு அந்த எண்ணிக்கை குறையிறதுக்காகவோ என்னென்ன சிக்கல்கள் இந்த சிட்டுக்குருவிகள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
முக்கியமாக இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், இந்த அகிஹீவகம் இனமானது இன்றைய தினத்தில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைவதற்கு மிகவும் காரணமான பட்டியலிடப்படக்கூடிய விஷயத்தில் ஒன்று உலகம் வெப்பமயமாகுதல். இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்வார்களே, உலக வெப்பமயமாகுதல் ஒரு முக்கியமான காரணி. அது மட்டுமல்லாமல் மின்காந்த அலைகளின் தாக்கத்தால் அந்த சிட்டுக்குருவி இனங்களின் இனப்பகுக்க மண்டலம் பாதிக்கப்பட்டு அது மலடாகக்கூடிய தன்மையை பெறுகின்றன. அந்த 100 கிராம் மட்டுமே இருக்கக்கூடிய சிறிய பகவை இனத்துக்கு இந்த மின்காந்த அலைகளை தாங்குவதற்கான சக்திகள் கிடைக்காமல் போகின்றது. அதிக பயன்பாடு, நாகரிக வளர்ச்சி, அனைவருமே இன்று நாம் தொலைபேசி மற்றும் கதிர் இயக்கம் சார்ந்த பொருட்களை எவ்வளவோ பயன்படுத்துகின்றோம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றம், மகன்களை அழித்தல். இப்போ பழைய வீடுகள்லாம் கட்டடங்கள் கட்டும் பொழுது பனங்கட்டைகளையும் மற்றும் சில கட்டைகளை வைத்து வீடுகளெல்லாம் கட்டுவார்கள். தற்பொழுது எல்லாமே காங்கிரீட் கட்டடங்கள் வந்துவிட்டன. இருந்தாலும் கூட ஏசி என்று சொல்லக்கூடிய அந்த குளிர்சாதன பெட்டிகளை நான் மாட்டிக்கொள்ளும் பொழுது வெளி உலக காற்று அவைகளுக்குள்ளோ பால்கனி பகுதிகளோ வருவது இல்லை. பொதுவாக இந்த குருவினங்கள் இடத்தை தேர்வு செய்யும் பொழுது அந்த மின்சாக தாக்குதல், வீட்டு பூனைகள், அதுக்கப்புறமா கழுகுகள், இந்த போன்றியான எதிரிகள் தொல்லையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் ஒரு இடத்தையே தேர்வு செய்கின்றன. நவீன காலத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற கட்டுமானங்கள், கட்டடங்கள், குடியிருப்பு பகுதிகள் அதுக்கு சாதகமான ஒரு சூழல் இல்லாதது போல தோன்றுவதாக தான் அந்த கை கூடுகளை அது கட்டுவதை வீடுகளில் தவிர்த்து வருகின்றதோ என்னவோ. மேலும் இந்த உலக வெப்பமயங்களை தொடர்ந்து மின்காந்த அலைகள் தாக்கம் மற்றும் செல்போன் டவர் சொல்றாங்களே கோபகங்கள், சிக்னல் கோபகம், அதிலிருந்து வெளியாகக்கூடிய கதிரியக்கங்கள், மின்சாதன பொருட்களிலிருந்து இருக்கக்கூடிய கதிர்வலைகள், அதிகமான ஒளி சப்தங்கள், இறைச்சல், அதை தாங்கக்கூடிய ஒரு மின்காந்த சக்தி அதற்கு கிடையாது. அதிக ஒளி மாசுதல் சொல்லக்கூடிய கனக வாகனங்களில் வரக்கூடிய சப்தங்கள் மற்றும் சில தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய சில சப்தங்கள் அந்த குருவியானது அந்த இடத்தில் கூடு கட்டத்தை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு சென்று விடுகின்றது. இதுதான் சிட்டுக்குருவி இனத்தில் வந்து தற்போது அழிந்து வரக்கூடியதுக்கு முக்கியமான காரணங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளது.
ஐயா, இன்றைய சிட்டுக்குருவிகள் தினத்துல இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கும் அதனுடைய எண்ணிக்கை குறையாம இருக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், இளைய தலைமுறையினர், பெண்கள், குறிப்பா மாணவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் அல்லது கடமைகள் என்னங்கய்யா?
கண்டிப்பா. இதுல வந்துட்டு நம்ம இங்க சொன்ன மாதிரி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம பேசுறோம். இடம்பெயர்தல், வலசை போகுதல், பழக்கம் உள்ள இந்த சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்று ஒன்று உண்டு. அதற்கு முன்னதாக சிட்டுக்குருவிகளோட விஞ்ஞான பூர்வமான தகவல்கள் அதற்கு நமக்கு வழிவகை செய்கின்றன. 45.5 கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போல ஒரு நொடிக்கு 15 முறை சிகரடிக்கும். நடப்பதை விட தாவுவது அதுக்கு ஒரு உகந்த ஒரு அமைப்பாக உள்ளது. இடம்பெயர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகமான தூரத்துக்கு இது இடம்பெயர்வதில்லை. மற்ற பகவைகளைப் போல அதிக கிலோமீட்டர் தூரத்துக்கு இடம்பெயர்வதில்லை. 1 முதல் 2 கிலோமீட்டர் அதிகபட்சம். மழைக்காலத்தில் சில சமயத்தில் வெளிச்சத்தை நோக்கி போகும். இதை வானம்பாடிகள் குருவிகள் என்று கூட நாம் வீட்டு அடைக்கலாம் குருவிகளை நாம் சொல்லுவோம். வீட்டில் கூடு கட்டினால் கூட அது நல்ல சகுனமாகவும் வம்ச விருத்தி என்றதும் முன்னோர்களால் தமிழர் கலாச்சாரத்தில் பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாக உள்ளது. நாம் என்ன செய்யலாம் என்றால், இந்த போது வீடு கட்டமைப்பு வந்து சிறிய பெட்டிகளை போலதெல்லாம் பகவை கூடு இனங்கள் வைக்கின்றார்கள். இந்த பக்ஷி மித்ரா அபியான் என்று கூட ஒரு திட்டமானதெல்லாம் செயல்படுத்தப்படுகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலம் நெருங்கி விட்டது. மார்ச்சிலேயே கோடை வெயில் ஆரம்பித்து விட்டது. ஸோ அந்த வெயில் காலங்களில் வீட்டு மொட்டை மாடிகளில் மற்றும் அகக்கிளைகளில் நமது தோட்டங்களில் காகு பாக்கிங் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கூட சின்ன சின்ன மண் தட்டுகளில் நாம் குடிநீர் வைக்கலாம், தானியங்களை வைக்கலாம். அதே போல சிறிய திடக்கழிவு மேலாண்மைக்கு கீழ் சிறிய சிறிய மகப்பெட்டிகள், சாக்பீஸ் பெட்டிகள் அல்லது சின்ன சின்ன வைக்கோல் அந்த மாதிரி வச்சு ஒரு சின்ன கூடுகளை செயற்கை முறையில் சில அட்டை பெட்டிகள் இதுகளெல்லாம் கொண்டு வீட்டு மொட்டை மாடிகளிலோ மகக்கிளைகளுக்கு நடுவுலையோ தோட்டத்திலோ பொது இடங்களிலோ அரசு அலுவலகங்களிலோ நாம் வந்து இதுக்காக தனியாக ஒரு இடத்தை செய்து குருவி வளர்க்க வேண்டும் அப்படின்னு கூட இல்லை. ஒரு வாழ்விடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதுமானது. மாணவ மாணவிகளை பொறுத்த வகைக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய தனியார் மற்றும் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, அவர்கள் நாம் இருக்கக்கூடிய இடத்தில் மகங்களை நடுதல், மகங்களை நட்டு வைத்து பராமரித்து ஒரு சுற்றுச்சூழல் மண்டலத்தை ஏற்படுத்தி கொடுத்தல் குருவிகளுக்கு ஒரு சாதகமான வாழ்வியலை நாம் ஏற்படுவதாக அமையும். மற்றும் இதுக்கு பல்லுயிர் பெருக்கம், சிட்டுக்குருவிகள் இருப்பதனால் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாவதை தடுக்கும். கொசு முட்டைகளை சாப்பிட்டு நோய் பகுவதை தடுப்பதாக உள்ளது. பூச்சிகளை உண்டு விவசாயிகளுக்கு நண்பனாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஒரு அடையாளம் காட்டியாக இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி இனங்கள் அதன் சப்தங்கள் கேட்பதினால் குழந்தைகள் மன மகிழ்ச்சி அடைவார்கள். மன இறுக்கம் உளவியல் ரீதியாக சிட்டுக்குருவியின் சப்தங்களும் அந்த பாடல்களுமே நமது மனதை இளமையாக்கும். அந்த தோட்டங்களில் பூங்காக்களில் நாம் அதிகமான பல மகங்களை நட்டு வைக்கலாம். மகங்களிலேயே மூலிகை தாவகங்கள் பல வகைகளை நட்டு வைக்கிறப்போ அது அதை தேடி வரக்கூடிய பகவை இனங்கள் பூச்சி இனங்களுக்கு ஒரு உணவாகவே அமையும். ஒரு உணவு சங்கிலியும் சமநிலைப்படுத்தப்படும். அதனால் செயற்கை செயற்கை கூண்டுகளை நாம் வீடுகளிலும் ஆங்காங்கே புகுத்தி இந்த கோடை காலத்தில் உணவளித்து தானியங்களை கொடுத்து சிட்டுக்குருவி இனங்களை நாம் பாதுகாக்க முடியும். முதல் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி போல ஆண் பெண் குருவிகள் நாம் சொன்ன உள்ளதா, அதேபோல் ஒரு குருவியை பார்த்த உடனேயே அது ஒரு அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இது எந்த வகையான ஒரு குருவி என்று. அதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாமல் எதிரிகள்கிட்டிருந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நாம் வீடு கட்டுமானத்தின் போதே சில மகிழ்வு பகுதிகள் ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் சிட்டுக்குருவி இனங்களை கண்டிப்பாக நம்ம அழிவிலிருந்து மீட்டு நோக்கி பாதுகாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய உலக சிட்டுக்குருவிகள் தினத்துல சிட்டுக்குருவிகளுடைய வாழ்வியல் முறை, அதனுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறை, அதனுடைய வகைகள், குறிப்பா வலசை போதல், இன்னைக்கு சிட்டுக்குருவிகளுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இயற்கையில ஏற்பட்டிருக்கு, அதை தடுக்க பொதுமக்கள் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான மிக தெளிவான ஒரு நீண்ட விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உலக சிட்டுக்குருவிகள் தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
ரொம்ப நன்றி. நானும் உங்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுகை பண்பலை சமுதாய வானொலி நிலையத்துக்கும் எமது காமராஜ் கல்லூரி விலங்கியல் துறை சார்பாகவும் அனைவருக்கும் இனிய சிட்டுக்குருவி தின நல்வாழ்த்துக்கள். மகம் வளர்ப்போம், வன உயிர் பாதுகாப்போம், சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாப்போம். நன்றி.
நேர்களே, இதுவரை சிட்டுக்குருவிகளின் வகைகளும் அதன் வாழ்வும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் ஜே நாகராஜன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். அது மட்டுமல்லாமல் இது போன்ற பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தவறாமல் இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.